சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யுகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குரு ஒருவர் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியாரிலே ஆறாம் சூத்திரத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த ஆறாம் சூத்திரத்தை தொடங்கி சிந்திக்க வேண்டும். ஆறாம் சூத்திரம் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று இரண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ள சிவஞான போதத்தை போலவே பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று இரண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ள இந்த சிவஞான சித்தியாரிலே பொது அதிகாரத்தினுடைய இறுதி சூத்திரமாக இந்த ஆறாம் சூத்திரம் விளங்குகின்றது. பொது அதிகாரத்திலே இரண்டு இயல்கள் இருப்பதை நாம் அறிவோம், பிரமாண இயல், இலக்கண இயல். அவற்றுள் இலக்கண இயலின் இறுதியிலே இந்த ஆறாம் சூத்திரம் விளங்குகின்றது. பிரமாண இயலிலே முப்பொருள்களுக்கும், அதாவது பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களுக்கும் அனுமான பிரமாணம் காட்டி அந்த முப்பொருள்களும் உள்ளன என்று நிறுவினார். அந்த நிறுவிய அந்த முறைமையினை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதல் சூத்திரம் பதிப்பொருள் உண்டு என்று நிறுவியது. இரண்டாம் சூத்திரம் பாசப்பொருள் உண்டு என்று நிறுவியது. மூன்றாம் சூத்திரம் பசுப்பொருள் உண்டு என்று நிறுவியது. ஆக பதி, பாசம், பசு என்ற வரிசைப்படி வைத்து முப்பொருள்களையும் அனுமான பிரமாணம் கூறி ஆசிரியர் நிலைநாட்டி அருளினார். இதில் பிரமாண இயல்ல. அடுத்துள்ள இலக்கண இயலிலே அந்த வரிசையை அப்படியே மாற்றி வைத்து, பிரமாண இயலின் வரிசை எப்படி இருந்தது, பதி, பாசம், பசு என்று இருந்தது, அந்த வரிசையை அப்படியே மாற்றி பசு, பாசம், பதி என்ற முறையிலே வைத்து இலக்கணம் கூறினார். முதலிலே மூன்றாம் சூத்திரத்தில் உண்டு என்று நிலைநாட்டிய பசு பொருளுக்கு அதை அடுத்த நான்காம் சூத்திரத்தில் இலக்கணம் கூறினார். பசுவினுடைய பொது இலக்கணம் நான்காம் சூத்திரத்தினாலே பெறப்பட்டது. ஐந்தாம் சூத்திரம் பாச இலக்கணம் கூறுவது, திரோதான சக்தியின் இலக்கணத்தை கூறியது ஐந்தாம் சூத்திரம். திரோதான சக்தியின் இலக்கணம் கூறினால் பாச இலக்கணம் அதிலே அடங்கும், அதுவும் சேர்த்து பெறப்படும். ஏன்னா மாயை கண்மங்கள் எல்லாம் திரோதான சக்தியின் வழிதான் நிற்கின்றன. நாம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம செயல இருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். மாயா காரியங்களாகிய புலன்களாகட்டும், அவற்றின் மீது நாம் செய்கின்ற செயல்களாகட்டும், எல்லாம் திருவருள் வசம் இருப்பதுதான். ஆகவே திரோதான சக்தி இடத்தில்தான் மாயா கண்மங்கள் அடங்கியுள்ளன. அந்த திருவருள் வந்து அறிவுக்கறிவாக தன்னை காட்டாமல் இந்த உயிராகவே ஒற்றித்து நின்று அப்படி விளங்குகின்ற வேளையிலே, வினைப்போகங்களை உயிருக்கு ஊட்டி வருகின்ற அந்த வேளையிலே திருவருளானது திரோதன சக்தி என்று சொல்லப்படுகின்றது. இந்த கருத்துக்களை எல்லாம் அஞ்சாம் சூத்திரத்திலே பார்த்தோம். ஆக அந்த திரோதன சக்தியின் இலக்கணம் கூறி அதன் மூலம் பாச இலக்கணத்தை பெற வைத்தார். இதில் அஞ்சாம் சூத்திரத்தில். ஆக நான்காம் சூத்திரத்தில் பசு இலக்கணமும் ஐந்தாம் சூத்திரத்தில் பாச இலக்கணமும் கூறியாகிவிட்டது. அப்போ எஞ்சி நிற்பது பதிப்பொருள். ஆக பாச இலக்கணமும் பசு இலக்கணமும் கூறப்பட்டன, எஞ்சி இருப்பது பதிப்பொருள். அந்த பதிப்பொருளுக்கு இலக்கணம் இப்ப சொல்லணும். அதைத்தான் தோற்றுவாயிலே சிவஞான சுவாமிகள் கூறுகின்றார்கள். இனி எஞ்சி நின்ற பதிப்பொருளுக்கு இலக்கணம் ஆறாம் சூத்திரத்தில் கூறுகின்றார். ஆக இலக்கணம் கூறப்படுவதற்கு எஞ்சி நிற்கின்ற பொருள் பதிப்பொருள், அதற்கு இலக்கணத்தை இந்த ஆறாம் சூத்திரத்திலே ஆசிரியர் கூறுகின்றார் என்று சொன்னார். ஆறாம் சூத்திரத்தை பார்க்கலாம். அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ என்னின் அறிவொருள் அசித்து அசத்தாம், அறியாதது இன்றாம், எங்கும் செரி சிவம் இரண்டும் இன்றி சித்தோடு சத்தாய் நிற்கும், நெறிதரு சத்தின் முன்னர் அசத்தெல்லாம் நின்றிடாவே என்பது இந்த அருமையான ஆறாம் சூத்திரம். முதல் நூல் சிவஞான போதத்திலே ஆறாம் சூத்திரம் அரிய நடையிலே விளங்கும். இங்கு வந்து அதை நன்கு விளக்கமாக ஆசிரியர் பாடி அருளியுள்ளார். ஆயினும் மாதவ சிவஞான சுவாமியுடைய உரையின் துணை கொண்டு காணும்போதுதான் அது எத்துணை சிறந்த விளக்கமாக இந்த பாடல் திகழ்கின்றது. இந்த பாடலுடைய மேன்மையினை அப்பொழுதுதான் நம்மால் தெளிவாக உணர முடிகின்றது. பதிப்பொருளுக்கு இலக்கணம் கூற வேண்டியது இந்த ஆறாம் சூத்திரம். ஐந்தாம் சூத்திரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த ஆறாம் சூத்திரம் வருகின்றதல்லவா? அப்போ அந்த தொடர்ச்சியை வந்து நாம வந்து எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி அந்த ஐந்தாம் சூத்திரத்திற்கு இந்த ஆறாம் சூத்திரம் ஒரு தொடர்ச்சியாக வருகின்றது என்று சொன்னால், ஐந்தாம் சூத்திரத்திலே என்ன கூறினார் அதை கொஞ்சம் நினைவு கூறுவோம். பொறிகள், அந்தக்கரணங்கள் இவையெல்லாம் புருடனாலே செலுத்தப்பட்டு தத்தமக்குரிய விடயங்களை அறிவன. புருடன்னா யாரு? ஆன்மாதான். ஆன்மா வந்து காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற தத்துவங்களோடு கூடியிருக்கின்ற வேளையிலே இந்த ஆன்மா என்ன சொல்லப்படுவான்? புருடன் என்று சொல்லப்படுவான். 36 தத்துவங்களிலே புருடன் என்பதும் ஒரு தத்துவம். ஆனா அந்த புருடன் என்பது சடம் என்று ஆன்மாதான். ஆன்மாவுக்கு தான் புருடன் என்ற பெயர் வந்தது. புருஷன் என்பது இந்த வடமொழி பதம், அதை தமிழ்ல புருடன் சொல்றாங்க. அந்த புருடனாகிய ஆன்மாவினாலே பொறிகரணங்கள் எல்லாம் செலுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த பொறிகரணங்கள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகின்ற அந்த புருடனாகிய ஆன்மாவையும் அறியா. அதுபோல இந்த புருடனாகிய ஆன்மாக்கள் தமக்கு தலைவனாய் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளாலே செலுத்தப்படுகின்றன இந்த ஆன்மாக்கள் தான். ஆனா இந்த ஆன்மாக்கள் தம்மையும் உணரா, தம்மை செலுத்தக்கூடிய முதல்வனின் அருளையும் உணரா என்று சொன்ன இந்த கருத்தை தானே சொல்லப்பட்டது அஞ்சாண்டு விதத்துல. அப்போ இப்படி ஒரு கருத்தை கேட்ட மாத்திரத்தில் ஒரு ஐயம் எழுகின்றது. இந்த ஆன்மாக்கள்லாம் வந்து சிவபெருமானை உணராமல் இருக்கின்றனவே, அப்போ இந்த சிவபெருமான் வந்து இவனை வந்து அறிய முடியுமா? இந்த ஆன்மாக்கள் அறியாமல் இருக்கின்றன அந்த சொன்னீங்க, இந்த ஆன்மாக்களால் அந்த சிவத்தை அறிய முடியுமா அல்லது அறிய முடியாதா அப்படின்னு ஒரு ஐயம் வருகின்றது. சிவபெருமான் அறியப்படும் பொருளா அல்லது அறியப்படாத பொருளா என்று ஒரு ஐயம் வருகின்றது. அந்த ஐயத்தில் தோய்ந்த அந்த வினாவினை இங்கே முதலில் எழுப்பிக் கொண்டு சூத்திரத்தை தொடங்குகின்றார். அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ என்னின் வினாவை வாங்கிக் கொள்கின்ற. ஈசன் அறிவுறும் பொருளோ அறியப்படும் பொருளா அல்லது அறிவுறாதவனோ அறிய முடியாத பொருளா என்னின் என்று கேட்பாயானால். ஐந்தாம் சூத்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் இப்படி ஐயம் வருகின்றது அல்லவா? அறிவு அறியப்படும் பொருளா அல்லது அறியப்படாத பொருளா என்றால் இதுல வந்து கண்டிப்பா அறியப்படும் பொருள் தான் சொல்லுவார் அப்படின்னு சிலர் எதிர்பார்க்கலாம். இல்ல, ஐந்தாம் சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார், எப்படி பொறிகள்லாம் உயிரை அறிய மாட்டாவோ அது மாதிரி உயிரும் சிவனை அறியாதுன்னு சொல்லியிருக்கின்றார். ஆகவே இறைவன் அறியப்படாத பொருள் என்றுதான் சொல்வார் என்றெல்லாம் நாம பல்வேறு எதிர்பார்ப்புகளை கொள்ளலாம். இங்கே ஆசிரியர் சொல்கின்ற விடை முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. ஆனால் இதுதான் தெளிவான விடை. என்ன சொல்கின்றார்? வினா என்ன? மறுபடியும் எண்ணி பார்ப்போம். வினா என்ன? ஈசன் அறியப்படும் பொருளா அல்லது அறியப்படாத பொருளா? இப்ப சொல்றார், ஈசன் அறியப்படும் பொருளும் அல்லன், அறியப்படாத பொருளும் அல்லன் என்று சொல்கின்றார். ரெண்டுல ஒரு வகையில தான், ரெண்டு வகையில ஒரு வகையில தான் இருக்கணும். அறியப்படும் பொருளும் அல்லன், அறியப்படாத பொருளும் அல்லன்னா அது எப்படி என்றார்? இந்த வினா எந்த அடிப்படையிலே எழுப்பப்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஈசன் அறியப்படும் பொருளா என்று கேட்டா நம்முடைய அறிவு எப்படி நிகழ்கின்றது? நாம் எல்லாம் ஆன்மாக்கள். தத்துவ சாஸ்திரம் படிக்கும் போது நாம ஆன்மா என்ற அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம படிக்கணும். இப்ப நம்ம ஆன்மான்னு நம்மால உணர முடியாட்டாலும் கருத்தளவில் அதை ஒத்துக்கொண்டு அந்த உணர்ச்சியோடு சாஸ்திரம் கேட்டாதான் சாஸ்திரம் விளங்கும். அதான் அந்த சாஸ்திர பாடம் விளங்குவதற்கு அரிது அரிது என்ற கருத்து, அப்படி ஒரு கருத்து எழுவதற்கே காரணம் என்ன? நம்ம உடம்பு நான் ஆண், நான் பெண், அந்த உடம்ப நான் நினைச்சு அந்த கருத்தோட பாடம் கேட்டாலே பாடம் புரியுது, சிரமம் தான். நம்ம ஆன்மா அனுபவத்தில் என்ன நம்ம உணரல ஆன்மாங்கிறது. ஆனால் இந்த சாத்திரத்தை சிந்திக்கின்ற வேளையில் மட்டுமாவது நாம் ஆன்மா என்ற கருத்தோடு நாம் இருக்க வேண்டும். அனுபவத்தில் திருவருள் உணர்த்துகின்ற காரணத்தில் கண்டிப்பா அது அந்த நிலைக்கு நாம் உயர்வோம். அப்போ திருவருள் உணர்த்தும். இப்ப வந்து அந்த கருத்து அளவிலே நாம் ஆன்மா என்ற கருத்து நமக்கு இருக்கணும். நாம் எல்லாம் ஆன்மாக்கள். நம்ம ஆன்மாக்களாக நம்முடைய அறிவு எப்படி நிகழ்கின்றது என்றால் அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் இவற்றின் வாயிலாகத்தான் நம்முடைய அறிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மைதானே? ஆக இப்படி நாம் ஒரு பொருளை அறிகின்றோம் என்றால் அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் இவற்றின் துணை கொண்டு இவற்றின் வாயிலாகத்தான் அறிகின்றோம். ஆகவே ஈசன் அறிவுறும் பொருளா என்று சொன்னால் இந்த கருவிகளால் அறியப்படும் பொருளா, இந்த கருவிகளின் வாயிலாக அறியப்படும் பொருளா என்பதுதான் அந்த வினாவுக்கே பொருள். அதைத்தான் இல்லைன்னு மறுக்கின்றார். இறைவன் கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள் அல்லன். ஏன் சொல்றார்? கருவிகரணங்களால் அறியப்படுகின்ற பொருள்கள் அனைத்துமே அழியக்கூடியவை. உலகப் பொருள்களை, நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்களை எல்லாம் கருவிகரணங்களின் துணை கொண்டு அறிகின்றோம். அவை எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு காலத்தில் அழியக்கூடியவை. அவை இறைவனும் கருவிகரணங்களை துணை கொண்டு அறியப்படுபவன் இறைவனையும் நாம் அப்படி அறிந்து விடலாம், பொறிகளின் வாயிலாக அறிந்து விடலாம் என்று சொன்னால், இறைவனும் இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகக்கூடிய பொருள்களும் ஒருவனாகி விடுவான், ஒரு பொருளாகி விடுவான். அப்படி ஆகக்கூடாது இல்லையா? அதனால அவன் அறியக்கூடிய பொருள் அல்லன்னு சொன்னான். இதுக்கு கருத்து கருவிகளால் அறியத்தக்க பொருள் அல்லன் என்பது கருத்து. சரி, அப்ப அறிய முடியாதவன் சொல்லலாம் இல்லையா, அதையும் அல்லன்னு சொன்னாரே, அதையும் மறுக்கின்றாரே என்று சொன்னால், இறைவன் அறியப்படும் பொருளும் அல்லன், அறியப்படாத பொருளும் அல்லன்ட்ட. அறியப்படாத பொருள்னா அது சொல்லலாம்ல, அதையும் ஏன் அல்லன்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு வழியாலும் அறியப்படாதவன் அல்லன் என்பது கருத்து. ஏன்னா அவனை, இறைவனை ஒரு வழியாலும் அறிய முடியாதுன்னா அப்ப அவன் இருப்பதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை, அவனை வழிபடுவதே பொருள் இல்லைன்னு ஆயிடும். ஆகவே கருவிகரணங்களால் அவனை அறிய முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கோமே ஒழிய, ஒரு வழியாலும் அவனை அறிய முடியாது என்று சொல்லவில்லை. அவனை அறிவதற்கு அவனே நெறி வகுத்துள்ளான், அந்த நெறிப்படி நாம் அவனை அறிய வேண்டும் என்று சொல்கின்றான். ஆகவேதான் அவர் வந்து சொன்னார், அவன் அறிவுறு பொருளும் அல்லன், அறியவே முடியாத பொருளும் அல்லன். ஏன்னா அறியக்கூடிய பொருள் எல்லாம் முதல்ல சடம், நாம் அறியிற பொருள் எல்லாமே சடம் முதல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அழியக்கூடியவன், அறியக்கூடிய பொருள் நம்முடைய அறிவால் கருவிகரணங்களின் துணை கொண்டு நாம் அறிகின்றோமே, இந்த அறிவினால் நாம் என்னென்ன பொருள்களெல்லாம் அறிகின்றோமோ அவை அனைத்தும் சடப்பொருள்கள், அவை அனைத்தும் ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடிய பொருள்கள். சடப்பொருள் என்பதால் அசித்து என்று சொல்வார்கள், அழியக்கூடிய பொருள் என்பதால் அசத்து என்று சொல்வார்கள். ஆகவே நாம் நம்மால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அசித்து அசத்து. ஆக அழியக்கூடிய பொருள் சொன்னாலே அது சடம், அசித்து என்பது அடங்கும். ஆனாலும் நாம தெளிவா உணர்வதற்காக அசித்துன்னு ஆசிரியர் சொன்னார், அசத்துன்னு சொல்றார். ஆமா, முதல் நூல்ல கூட இப்படி விளக்கமா சொல்லல, ஆனா பிற்கால மாணவர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் மேலும் விளக்கமாக சொல்கின்றார், அறிபொருள் அசித்து அசத்தாம் இரண்டாம் அடியில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அழியக்கூடிய பொருள்னாலே சடங்கதும் அடங்குமே, ஆனா அந்த சடங்கதையும் அசித்துன்னு தனியா சொல்லணுமா, அசத்துன்னு சொன்னாலே போதாதா? நமக்கு அந்த அனுபவம் வரணும், பக்குவப்படணும். இதுக்காக சொன்னேன், ஏன்னா நாம வந்து அறிகின்ற பொருள் எல்லாம் சடம்னு நினைக்கிறோமா? இல்ல, நம்ம மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அறிகின்றோம். மனிதன் ஆறு அறிவுள்ள பொருள்ங்கிறோம், விலங்குகள் அறிகின்றோம் ஐயறிவுள்ள பொருள். இப்படி நாம அறிகிற பொருள் எல்லாம் வந்து ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு உள்ள அறிவுள்ள பொருள்களை தானே நாம அறிந்து வருகின்றோம். ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரை உள்ள அறிவுள்ள பொருளை தானே அறிகிறோம், சில பொருளே அறிவோம் அப்படின்னு நாம கேட்போம் இந்த உலகியல்ல கற்ற கல்வியின் பயனாக. அது உண்மை அல்ல. மனித அறிவு, மனித உடலை எடுத்துள்ள உயிர் இருக்கின்றதே, அந்த உயிர் தான் ஆறறிவு விளக்கம் உள்ள உயிர். ஆறறிவு விளக்கம் உள்ளது மனித உடலில் இருக்கின்ற உயிருக்கு தான். ஆமா, ஆறறிவு விளக்கம் யாருக்கு இருக்கு? மனித உடலுக்கு இல்லை, அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கு தான். அந்த உயிரை நாம நேரடியா அறிகின்றோமா? இல்லை, உடலைத்தான் அறிகின்றோம். நாம் அறிகின்ற உடல் சடம் தான். அது தாவர உடலாகட்டும், விலங்கு உடலாகட்டும், அல்லது மனித உடலாகட்டும், தேவ உடலாகவும் ஆகட்டும், சிவபெருமானுடைய திருமேனி மட்டும்தான் என்னது, ஞான திருமேனி, அருள் திருமேனி. அதை நாம அறியல. ஆகவே நாம அறிகின்ற இந்த உடம்புகள், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் சொன்னார் இல்லையா, ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகமெல்லாம் முதல் சூத்திரத்தில் சொன்னாரு. அந்த ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு சுட்டி அறிகின்ற இந்த உடல்கள் எல்லாம், மற்ற பூத பொருள்கள் எல்லாமே சடம் தான். அசித்து, சித்துன்னா அறிவு பொருள், அசித்துன்னா சடப்பொருள், அசத்து அவை நிலையற்றவை. ஆகவே அறிவுபொருள் அசித்து அசத்தான், அறியாதது இன்றாம். ஒரு வழியானோ அறிய முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பொருளே இல்லைன்னு முடிவாயிடும், இறைவன் இல்லைங்கிற தவறான முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகவே அவன் ஒரு வழியாலும் அறியப்படாத பொருளும் அல்ல. ஆனா இவ்வளவு சொன்னால் போதாது என்பதை ஆசிரியர் நன்கு உணர்ந்து இதற்கு மேலும் விளக்குகின்றார். இறைவனை ஏன் கருவிகரணங்களால் அறியக்கூடிய பொருள்னு சொல்லக்கூடாது? அப்படி சொல்லிட்டா அவன் வந்து கருவிகரணங்களால் அறியப்படும் பிற பொருள்கள் போல இவனும் அழியப்படும் பொருளாகி விடுவான். ஆகவே அப்படி சொல்லக்கூடாது, அதுக்காக மட்டும் சொல்லாம இருக்கலாமா? அதுக்கு தக்க காரணம் சொல்லணும். கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள்னா அவன் அறியக்கூடிய பொருள் ஆயிடுவான் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவனை கருவிகரணங்களால் அறிய முடியாத பொருள் சொன்னா போதாது, அதுக்கு தக்க காரணம் சொல்லணும். ஏன் அவனை கருவிகரணங்களால் அறிய முடியாது? ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள் சொன்னா அவன் சூனிய பொருள் ஆயிடுவான். ஆகவே அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. அப்ப அவனுக்கு அவனை அறிவதற்கு வழி என்ன இருக்கு? அதையும் சொல்லி ஆகணும். அப்படி தெளிவா சொல்லணும். அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்கின்றான் அடுத்த அடிகள்ல. அவனை ஏன் கருவிகரணங்களால் அறிய முடியாதுன்னா, இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவன் முன்னால் நிற்கவே முடியாது. அவன் முன்னாலே நிற்க முடியாது இந்த கருவிகரணங்கள்லாம். உலகத்து பொருள்களை நம்ம பார்க்கிறோம், கருவி கிரகணங்களை துணை கொண்டு பார்க்கிறோம். உலகத்து பொருள்களின் முன்னால் நம்முடைய கருவி கிரகணங்கள் எதிர்பட்டு நிற்க முடியும், ஆனால் சிவத்தின் முன்னால் நம்முடைய கருவி கிரகணங்கள் எதிர்பட்டு நிற்க முடியாது. ஆசிரியர் சொல்கின்றார், அது எதை போன்றது? ஒரு ஓமையில வச்சு சொன்னா நமக்கு நல்லா புரியும். நான் மெழுகுவர்த்தி ஒளியின் துணை கொண்டு கதிரவனை காணப்போகிறேன் ஒருத்தன் முயன்றால் அந்த முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த மெழுகுவர்த்தி ஒளியானது கதிரவன் ஒளி முன்னால் நிற்க முடியாது. இப்ப நல்லா வழங்கும் நமக்கு இல்லையா? அந்த பேரொளி முன்னால் அந்த சிற்றொளி வந்து முனைத்து நில்லாது, தானும் ஒரு ஒளி என்பது போல முனைத்து நில்லாது. இருளிடத்தில் தான் அந்த மெழுகுவர்த்தி ஒளி முனைத்து நிற்கும், தான் ஒரு ஒளி என்று காட்டி நிற்கும். கதிரவன் ஒளி முன்னால் அந்த மெழுகுவர்த்தி ஒளியினால் தான் ஒரு ஒளி என்ற முறையிலே முனைத்து நிற்க முடியாது. அது மாதிரி இந்த உலக பொருள்களுக்கு முன்னாடிதான் இந்த கருவிகரணங்கள் அறிவு வந்து முனைத்து நிற்க முடியும். சிவசன்னிதியில் சிவபெருமானுக்கு முன்னிலையிலே இந்த கருவிகரணங்கள் எல்லாம் முனைத்து நிற்க முடியாது. எனவே இந்த கருவிகரணங்களை கொண்டு சிவபெருமானை அறிய முடியாது. ஆகவே அவன் கருவிகரணங்களால் அறியப்படாது. கருவிகரணங்களால் அறியப்பட்டால் அவன் அழிபொருளாகி விடுவான்னு சொன்னோம். ஆனா அப்படி சொன்னா மட்டும் போதாது. அப்ப அவன் கருவிகரணங்களால் அறியப்படாதவன் அப்படின்னு நிலைநாட்டுங்க. நிலைநாட்டிட்டு ஆகவே அவன் வந்து அழிவில்லாதவன் சொல்லுங்க, ஒத்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் நமக்கும் தெளிவாகும். அதனாலதான் சொல்றாரு, அவன் முன்னால் இந்த அசத்தாகிய கருவிகள். இங்க வந்து ரெண்டு சொற்களுக்கு நம்ம முக்கியமா பொருள் தெரிஞ்சுக்கணும், சத்து அசத்து. அது தெரியாம நம்ம ஆராய்ச்சி உத்தரத்தை விளக்கமா படிக்க முடியாது. சத்து என்றால் உள் பொருள் என்றும், அசத்து என்றால் இல் பொருள் என்றும் பொதுவாக விளக்கம் சொல்வார்கள் ஏகாந்தவாதிகள் போன்றவர்கள். இவை வடமொழி சொற்கள், சத் அசத் என்று சொல்லப்படும். தமிழ்ல இத் என்பது மொழி இறுதியில் இருக்கக்கூடாது, அதனால சத் என்பதை சத்து, அசத்து என்பதை அசத்து என்று சொல்கின்றோம். அந்த வடமொழியில தான் சொற்கள் வந்து எதிர்ச்சொல்லாம் வரும்போது இந்த ஆனால்லாம் சேர்ந்து வரும், சுத்தம் அசுத்தம் இல்லையா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். நியாயம் அநியாயம் தமிழ்ல அப்படி வராது. இன்பம்னா அஇன்பம் வராது, துன்பம்னு இன்னொரு சொல் வரும், பெருமைன்னு அபெருமைன்னு வராது, சிறுமைன்னு இன்னொரு சொல் தான் வரும். இந்த மாதிரி சில மொழி வழக்குகள் நம்ம அவசியம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாதனால பல குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அப்படி பெருமை சிறுமை இன்பம் துன்பம் அந்த மாதிரி வந்தது தமிழ் வழக்கு. சுத்தம் அசுத்தம், நியாயம் அநியாயம், யோக்கியன் அயோக்கியன். ஏன்னா யோக்கியதா என்ற சொல் வந்து தகுதி என்று தமிழ்ல பொருள் வரும். அது யோக்கியதா என்பதை தமிழ்ல வழங்கும் போது ஐகார விகுதி சேர்த்து யோக்கியதை அப்படின்னு சொல்றோம். அந்த முறைப்படி யோக்கியன் அயோக்கியன் வருது. இந்த மாதிரியாக நமக்கு இருக்கின்றன. ஆக சத் என்றால் ஏகாந்தவாதிகள் கொள்ளும் பொருளை நாம கொள்வது கிடையாது. அவன் சத்துனா உள் பொருள், அசத்துனா இல் பொருள்ங்கிறாங்க, இது அப்படி கிடையாது. சத்தும் நமக்கு உள் பொருள் தான், அசத்துனாலும் உள் பொருள் தான். அப்ப உள் பொருளை போய் சத்து அசத்துன்னு ரெண்டு வகையா ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உள் பொருள் எப்படி இருக்கு, எப்போதும் ஒரே தன்மையில் மாறாத தன்மையில் நிலைபெற்று நிற்கிறது, அப்படிப்பட்ட உள் பொருளைத்தான் சத்து என்று சொல்கின்றோம். ஏதோ ஒரு பொருள் இருப்பதனாலே அது சத்துன்னு சைவ சித்தாந்தம் சிறப்பித்து சொல்வதில்லை. என்றும் ஒரே தன்மைத்தான் இருப்பது சத்து பொருள். அசத்து பொருளும் இருக்கிறது, ஆனால் ஒரே தன்மைத்தான் இருப்பதில்லை, தன் தன்மையில் மாறிக்கொண்டே இருக்கிறது அசத்து பொருள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கருவி கரணங்கள், இந்த கருவி கரணங்களை கொண்டு நாம் அறியக்கூடிய இந்த உலகப் பொருள்கள் இவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருப்பவை, ஒரே தன்மையில் இருப்பவை அல்ல. ஆகவே இவை அனைத்தும் அசத்து. என்றும் மாறாத பொருள் ஒன்று உண்டாயின் அது சத்து, அது சிவம்தான். சிவம் தான் அந்த சத்து. இந்த ஆகவே சத்து அசத்துக்கு சித்தாந்த விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இப்ப நம்ம பாட்டுக்கு வருவோம். ஆகவே கருவிகரணங்களால் அறியப்படுவான் என்றால் இறைவன் வந்து அழிபொருளாகி விடுவான், அசத்தாகி விடுவான். அதுக்காக அவனை வந்து கருவிகரணங்களால் அறியப்படாதவன் சொல்றோம். ஆனாலும் அவன் எப்படி கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான் என்பதை விளக்க வேண்டும். அதைத்தான் விளக்கினார். அவன் முன்னால் இந்த கருவிகரணங்கள் எல்லாம் முனைத்து நிற்க மாட்டார், எனவே அவன் கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவன், இந்த கருவிகரணங்களால் அறியப்படாதவன். ஆகவே அவன் அசத்து பொருள் அல்ல, ஏனைய உலகப் பொருள்கள் போல அசத்து பொருள் அல்ல. அசத்து பொருள்னா ஒரு நிலையில இருக்காது, தோன்றும் ஒடுங்கும், மறுபடி தோன்றும் ஒடுங்கும், இப்படி தோற்ற ஒடுக்கம் உடையவே அசத்து பொருள். தோற்றக்கேடின்றி எப்போதும் ஒரே தன்மைத்தான் விளங்குவது சத்து பொருள். ஆக சிவபெருமான் ஏன் கருவிகரணங்களால் அறியப்பட மாட்டான்? கருவிகரணங்கள் அவன் முன்னால் முனைத்து நிற்க மாட்டான், ஆகலான் அவன் கருவிகரணங்களால் அறியப்படும் அசத்தும் அல்லன். சரி, ஒரு வாற்றானும் அறியப்படாதவன் அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லைங்க. ஏன்னா ஒரு வழியாலும் அவனை அறிய முடியாட்டா, அந்த அவனே இல்லைன்னு ஆகி போயிடும் இல்லையா. அப்ப அவனை அறிவதற்கு என்ன வழி இருக்கின்றது? அந்த வழியை சொல்லணும் இல்லையா. கருவி கிரணங்களால் அறிய முடியாது சொல்லிட்டீங்க, கருவி கிரணங்கள் அவனால் முனைத்து நிற்காது. இது கொஞ்சம் நமக்கு பக்குவம் வேணும், அவனை அறிவுடைய வழி என்னன்னு உணர்வது. ஏன்னா நமக்கு வந்து அறிவே எப்படிதான் அறிந்து பழக்கம், ஐம்பொறிகள் மூலமாகத்தான் எதையும் அறிந்து நமக்கு பழக்கம். ஐம்பொறிகள் அந்த காரணங்கள் மூலமாகத்தான் அறிந்து பழக்கம். இதை தவிர வேற ஒரு அறியும் வழிமுறை ஒன்று இருக்கவா செய்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஞானிகள் அனுபவத்தில் பாடியுள்ளார்கள். ஞானிகளை மதிக்கும் போதுதான் இது நமக்கு விளங்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் அருளால் அவனை காணலாம், அவனே கருணையோடு வந்து தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய ஞானத்தோடு நம்மை சேர்ப்பித்து நம்மோடு இருக்கின்ற இந்த மாயா கருவிகள் ஆணவமாகிய மூலமலம் இவற்றையெல்லாம் போக்கி மும்மலங்களையும் களைந்து தன் அருளோடு நம்மை இணைத்து அந்த அருளின் வாயிலாக அவன் தன்னை காட்டினால் அவனை நாம் கண்டு அறியலாம். அதுதான் ஒரே வழி. அவன் அருளால் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாரே என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கின்றார். ஆகையினால் அவனுடைய அருளால் அவன் காணத்தக்கவன். அவன் அருளை என்னெல்லாம் சொல்லுவோம் என்றால், அவனுடைய அருளை சிவஞானம் என்று சொல்லுவோம், திருவருள் என்று சொல்லுவோம், சிவஞானம்னு சொல்லுவோம், பதிஞானம்னு சொல்லுவோம். மூன்றும் ஒரே பொருள் தான். ஆகவே திருவருள் ஞானத்தாலே அவன் அறியத்தக்கவன். ஆகவே ஒரு வழியாலும் அறியப்படாதவன் என்று நாம் சொல்வதில்லை. அதைத்தான் வந்து நான்காம் அடியில வந்து நம்ம போகணும். மூன்றாம் அடியை பார்ப்போம். சரி சிவம், சரி சிவம்னா எங்கும் சரி சிவம், எங்கும்ங்கிறது இரண்டாம் அடியின் கடைசியில் இருக்கு. எங்கும் சரி சிவம் இரண்டும் இன்றி சித்தோடு சத்தாய் நிற்கும். இரண்டும் இன்றின்னு என்ன அர்த்தம்? கருவிகரணங்களால் அறியப்படும் பொருளாதலும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத பொருளாதலும் இன்றி. கருவிகரணங்களால் அறியப்பட்டால் அழிபொருள் அசத்து, ஒரு வழியாலும் அறிய முடியாதுன்னா அது இல்லாத பொருள் தான், சூனியம் இல்லாத பொருள். ஆக இறைவன் வந்து அழிபொருளாதலும் இன்றி சூனியமாதலும் இன்றி. ஆகவே இரண்டும் இன்றினா எந்த இரண்டும் அப்படின்னு கேட்டால், அழிபொருள் என்பது ஒன்று, சூனியம் என்பது மற்றொன்று. அழிபொருள் என்றால் அது அசத்து என்று பெயர். அதற்கு சூனியம் என்றால் இல்லாத பொருள்னு அர்த்தம். எது? ஆகாய தாமரைங்கிறோம் இல்லையா, ஆமை மயிர் கம்பளம்ங்கிறோம், இதெல்லாம் உண்டா? கிடையாது. முயல் கொம்பு இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இல்லாத பொருள் அதுதான் சூனியம்னு சொல்லுவோம். சிவபெருமான் வந்து அழிபொருளாகிய அசத்தும் இல்ல, இல்லாத பொருளாகிய சூனியமும் இல்லை. ஆகவே இரண்டும் இன்றி என்றால் அழிபொருளும் அழிபொருளாதலும் இன்றி சூனியமாதலும் இன்றி, இந்த இரண்டும் இன்றி என்று இதற்கு அர்த்தம். எங்கும் சரி சிவம், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற சிவம், இரண்டும் இன்றி அழிபொருளாதலும் சூனியமாதலும் ஆகிய இரண்டும் இன்றி சித்தோடு சத்தாய் நிற்கும். சித்துன்னா என்ன? பாசஞானத்தால் அறியப்படாத பொருள், அதுதான் சித்து என்பதற்கு இங்க அர்த்தம். அப்புறம் சத்துன்னாக சிவஞானத்தால் அறியப்படும் பொருள், அதனால சத்துன்னாங்க. சித்தோடு சத்தான் இருக்கும். பாசஞான பசஞானங்களால் அறியப்படாத சித்தாகவும், பதிஞானம் ஒன்றால் மட்டுமே அறியத்தக்க சத்தாகவும் இருக்கும். எது? சிவம். ஆகவே கருவிகரணங்களால் அறியப்படும் பொருளாதலும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத பொருளாதலும் இன்றி, இப்படி சித்தோடு சத்தான் இருக்கும். பாசஞானம் கடந்த சித்தாகவும், பதிஞானத்தால் அறியத்தக்க சத்தாகவும் இருக்கும். இதுக்கு விளக்கமாக தான் நான்காம் அடி. மூன்றாம் அடிக்கு விளக்கம் சொல்ல போனா, மூன்றாம் அடிக்கு ஒரு காரணம் கூறி விளக்குவது ஏதுவாக இருப்பது நான்காம் அடி. ஆகவே நான்காம் அடிக்கு பொருள் கண்டுதான் மூன்றாம் அடிக்கு வரணும். மூன்றாம் அடிக்கு நம்ம பொருள் பார்த்தோம், இப்ப இதற்கு காரணமாக நான்காம் அடி இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரும், நிறைவை தரும். என்ன? அந்த மூன்றாம் அடியில் என்ன வந்திருக்கு? சிவம் வந்து இரண்டும் இன்றினார். இரண்டும் இரண்டும் இன்றினா கருவிகரணங்களால் அறியப்படுகின்ற அசத்தாதலும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத சூனியமாதலும் இன்றின்னு இருக்கும். எப்படி அவன் கருவிகரணங்களால் அறியப்படாமல் இருக்கின்றான் என்ற விளக்கம் தான் நான்காம் அடியில். அதுல வருது பாருங்க, நெறிதரு, நெறிதருங்கிறது இப்போதைக்கு இருக்கட்டும். சத்தின் முன்னர் அசத்தலாம் நின்றிடாதே. இந்த நான்காம் அடியில வர்ற சத்துக்கு சிவம் அப்படின்னு பொருள் கொள்ளணும். அந்த சொல்லுக்குள்ள பொருளை நம்ம எப்பொழுதும் ஒரு தன்மைத்தான் இருப்பது என்பது அந்த சத்துங்கிற சொல்லுக்குள்ள பொருள். சத்துங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? எப்பொழுதும் ஒரு தன்மைத்தான் இருப்பது. அந்த சொல்லுக்குள்ள பொருளை இங்க இந்த இடத்துல கொள்ள வேண்டாம். சுவாமிகளை தான் அறிவுறுத்துறாங்க, இந்த இடத்துல சத்து என்பதற்கு சிவம் என்று நாம் கொள்ள வேண்டும். சத்தின் முன்னர், சிவத்தின் முன்னர் அசத்தெல்லாம் நின்றிடாவே. அசத்துன்னு சொன்னது கருவிகரணங்கள். அந்த சிவத்தின் முன்னால இந்த கருவிகரணங்கள் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள்லாம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நாம ஒரு ஓமை பார்த்தோம், கதிரவன் முன்னால மெழுகுவர்த்தி ஒளி தான் ஒரு ஒளி என்ற முறையில் முனைத்து நிற்க முடியாது. அதுபோல அந்த சிவத்தின் முன்னர் இந்த கருவிகரணங்கள் எல்லாம் நின்றிடாவே நிற்க முடியாது. ஆகவே அவன் கருவிகரணங்களால் அறியப்படுகின்ற அசத்து அல்லன். சரி, இப்போ அந்த நெறிதருக்கு வருவோம். நெறிதரு சத்து, சத்துங்கிறத சிவம்னு வச்சுக்கிடணும். நெறிதரு அப்படின்னா இந்த இடத்துல நெறி என்பது சிவஞானம் என்று பொருள். சுவாமிகள் இப்படிலாம் பொருள் சொல்லாட்டா நமக்கு ஒண்ணும் விளங்காது. நெறினா என்ன? சிவஞானம். அவனை அறிவதற்குரிய நெறி. அவன் அருளாகத்தான் அவனை அறிய முடியும். அப்போ அவன் அருள் தான் அவனை அறிவதற்குரிய நெறி. ஞான நெறின்னு முடிவா அந்த நெறியை தான் சொல்றோம். சரியாய் கிரிய யோகங்கள்லாம் அந்த ஞான நெறிக்கு வாயிலாக இருப்பவை. முடிவாக அவனை அறியக்கூடிய நெறி எது? ஞான நெறி தான். ஆகையினாலே இங்க நெறின்னு சொன்னது அந்த சிவஞானத்தை தான் சொன்னது. ஆமா, அந்த சிவ நெறிதரு சத்துனா சிவஞானத்தால் தரப்படுகின்ற சிவம். தரப்படுகின்றன்னா தருதல்னா இங்க வந்து விளங்குதல். சிவஞானத்தால தான் அவன் விளங்குவான். மற்றபடி அவன் வந்து விளங்கி தோன்ற மாட்டான். சிவஞான கண் கொண்டு நோக்கினால் அவன் விளங்கி தோன்றுவான். ஆகவே நெறிதரு சத்துனா சிவஞானத்தால் விளக்கப்படும் சிவம். அப்படிப்பட்ட சிவத்தின் முன்னர் இந்த கருவிகரணங்கள் நிற்க முடியாது. இப்ப ரெண்டையுமே விளக்கியாச்சு. என்ன அப்படின்னா, சிவத்தின் முன்னால் கருவிகரணங்கள் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்ப அவன் கருவிகரணங்களால் அறியப்படும் அசத்து அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. சிவம்னு வெறுமனை சொல்லாம சிவஞானத்தால் விளக்கப்படும் சிவம்னு சொல்லிட்டதுனால அப்போ இந்த சிவத்தை அறிவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆமா, சிவஞானத்தால் அவன் விளக்கப்படுகின்றான். ஆகவே சிவஞானத்தை சார்ந்து அவனை அறியலாம். ஆகவே அவன் ஒரு வழியாலும் அறியப்படாத சூனியமும் அல்ல என்பது அங்க பெறப்படுது. அதனால அதை நீங்க மூணாவதா அந்த நான்காம் அடிய மூன்றாவதா வச்சுக்கணும். நெறிதரு சத்தின் முன்னர் அசத்தலாம் நின்றிடாவே. ஆகையால், ஆகையால் ஒரு சொல்ல வருவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சொல்ல வந்து இப்படி வருவித்துக் கொண்டால் அதுக்கு சொல்லட்சம் என்பது இலக்கண குறிப்பு. ஆகவே ஆகலான்கிற சொல்ல வருவித்துக் கொள்ள வேண்டும். நெறிதரு சத்தின் முன்னர் அசத்தலாம் நின்றிடாவே. ஆகலான் சிவம் இரண்டும் இன்றி சித்தோடு சத்தான் இருக்கும் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டும் இன்றினா மீள ஞாபகப்படுத்துறேன், ஆழ்ந்து படிக்க வேண்டிய சூத்திரம் இது வந்து. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். சில சூத்திரங்கள் அப்படி அப்படி சிந்திச்சாதான் அதனுடைய அடிப்படை பொருளாவது நமக்கு விளங்கும். ஆகவே நெறிதரு சத்துன்னு சொன்னதுனால அவன் சூனிய பொருள் அல்லங்கிறது பெறப்படுது. ஏன்னா சிவஞானத்தால் விளக்கப்படுபவன், அப்ப அவன் அறிவதற்கு வழி இருக்கு. அப்ப ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள் அல்ல, சூனிய பொருள் அல்ல. நெறிதரு சத்து என்பதனால் சூனிய பொருள் அல்லங்கிறது பெறப்பட்டது. அந்த சிவத்தின் முன்னார் அசத்தெல்லாம் நிற்காது என்பதனால அப்ப அசத்தாகிய பாச ஞானத்தால் அவன் அறியப்படுபவன் அல்ல என்பதும் பெறப்படுது. ஆகவே நான்காம் அடியினால அவன் சூனிய பொருளும் அல்ல, அசத்து பொருளும் அல்ல என்று இரண்டும் இன்றி என்பது பெறப்படுகின்றது. ஆகவே இரண்டும் இன்றின்னு அந்த மூன்றாம் அடியில் உள்ள தொடருக்கு போவதற்கு முன்னாடி நான்காம் அடியில் உள்ள இந்த காரணங்களை சொல்லி சிவஞானத்தால் அறியப்படுபவன் எனவே சூனியமாதலும் இன்றி கருவிகள் அவன் முன்னால நிற்க முடியாது எனவே கருவிகளால் அறியப்படும் அசத்தாதலும் இன்றி இந்த இரண்டும் இன்றி சித்தோடு சத்தான் இருக்கும் அப்படி கூட்டணும். இதுதான் சிவஞான சுவாமிகள் காட்டுகின்ற முறை. அவருடைய வாக்குக்குள்ள நான் என்ன போல அந்த இந்த கருத்தை நம்ம விளங்கிக் கொண்டால் அவர்கள் வாக்குக்குள்ள நுழைந்தால் எளிதாக நம்ம புரிந்து கொண்டு போகலாம். ஆகையினாலே சித்து என்று சொன்னதனால் கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதும் வாசஞானம் கடந்தவன் என்பதும் சத்துங்கிறதுனால சிவஞானத்தால் அறியப்படுகின்ற உள்பொருள் என்பதும் பெறப்படுகின்றது. இப்ப சுவாமியுடைய பொழிப்புரைக்கு போகலாம். அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ எண்ணின் இல்லையா, பதவுரை போய் போகலாம். ஈசன் அறிவுறும் பொருளோ அறிவுறாதவனோ எண்ணின், சிவபெருமான் சுட்டி அறியப்படும் பொருளோ ஒருவாற்றானும் அறியப்படாத பொருளோ எனின், அறிவுருள் அசித்து அசத்தான் சுட்டி அறியப்படும் பொருளாகில் சடமாய் அழிந்து போவதுமாம். அறியாதது இன்றாம் ஒருவாற்றானும் அறியப்படாத பொருளாகில் சூனியமா. சூனியம்னா இல்பொருள்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நான்காம் அடிக்கு போய் தான் மூன்றாம் அடிக்கு வருவாங்க. நெறிதரு சத்தின் முன்னர் நெறியாகிய சிவஞானத்தால் விளக்கப்படும் சிவத்தின் எதிர் அசத்தலாம் நின்றிடாதே. அசத்தாகிய பாசஞானம் சிறிதும் இல்லாமையின், இது சேர்த்து சொல்லியிருக்காங்க பதவுரையில. நான் ரெண்டா பிரிச்சு சொல்றேன். ரொம்ப நீளமா வாக்கியம் சொல்லி அதுக்கு பதவுரையும் நீளமா சொன்னா நமக்கு வாங்கிக் கொள்வது சிரமம். அதனால அந்த பதவுரைய வாக்கியத்தை நான் ரெண்டா பிரிச்சு பொருள் சொல்றேன். நெறிதரு சத்தின் முன்னர் அப்படிங்கறத நான் கமா போட்டு நிறுத்துறேன். நெறிதரு சத்தின் முன்னர் என்ன? நெறினா எது? சிவஞானம். நெறியாகிய சிவஞானத்தால் எப்படி பொருள் சொல்லிருக்காங்க பாருங்க. நம்ம 16வது குருமூர்த்திகள் நமக்கு எப்படியாவது இதை விளங்க வைக்கணும்னு எவ்வளவு பிரயாசம் எடுத்திருக்காங்க பாருங்க. நெறியாகிய சிவஞானத்தால் தரப்படும் என்னது விளக்கப்படும். அதான் குறிப்புரையில சிவஞான சுவாமிகள் எழுதுவாங்க, தருதல் ஈண்டு விளங்குதல் மேற்கொள்ள.